Thank you. Now they are increasingly fresh, pradaya, in the heart, yana, as, yaka, prignor, brahma, brahman, ita, this, brahma, body, being, advocates of the absolute truth. No, never. Muhyanti, bewildered. No, never. Sochanti, so men. No, never. Christianti, jubilant. Atta, when, kada, abatin. Translation, how is engaging in the activities of devotional service, devotees, ever increasing, fresh, and new all activities. The all-knower, the super soul within the heart of the devotee, makes everything increasingly fresh. This is known as the Brahman position by the advocates of the absolute truth. In such a liberated state, one is never bewildered nor is one a man, unnecessarily jubilant. This is due to the Brahman situation. Prabhupada, the devotee is inspired by the super soul within the heart to advance in devotional service in a variety of ways. The devotee does not feel hackneyed or stereotyped, nor does it feel that he is in a stagnant position. In the material world, if one engages in chanting material names, he will feel tired after chanting a few times. However, one can chant the Hare Krishna Maha Mantra all day and night and never feel tired. As chanting is increased, it will come out new and fresh. Srila Rupa Goswami said that if he could somehow get millions of ears and tongues, then he could relish spiritual bliss by chanting the Hare Krishna Maha Mantra. There is really nothing uninspiring for a highly advanced devotee. In Bhagavad Gita, the Lord says that he situates everyone's heart and he helps the living entity forget. Remember, by the grace of the Lord, the devotee gives inspiration. To those who constantly are devoted, worship me with love, I give the understanding by which they can come to me. As stated, those engaged in auspicious activities in devotional service are guided by the super soul. Described in this verse as yuck, one who knows everything, past, present, and future. The super soul gives instructions to the sincere, unalloyed devotee on how he can progress more and more, approaching the Supreme Personality of Godhead. Srila Jiva Goswami, in this connection, says that the super soul, the plenary expansion of the personality of Godhead, exists in everyone's heart, and the heart of the devotee reveals himself as ever increasingly new. Being inspired by him, the devotee experiences increased transcendental bliss in the execution of his devotional service. Translation, now he's engaged in activities of devotional service. The devotees feel ever increasingly fresh and new in all their activities. The all-knower, the super soul of the heart of the devotee makes everything increasingly fresh. This is known as the Brahman position by the advocates of the absolute truth. In such a liberated state, one is never bewildered, nor does one lament or become unnecessarily jubilant. This is due to the Brahma-Buddha situation. So this is the Lord speaking about the effects of performing bhakti. In the previous verse, the Lord said that one should spend one's time in hearing the pastimes of the Lord. And the result of that was that one becomes free from bondage. This verse here is describing the result of not being in bondage. So here it describes these persons. They are not bewildered. They do not lament. They do not rejoice.
Sandoshapadavillai.
And why they don't have any reactions to the material world is because they have attained Brahma.
அவர்களுக்கு எந்த விதமான பலன்களும் ஏற்படுவதில்லை லௌகிகத்தில், ஏனென்றால் அவர்கள் பிரம்மனை
அடைகின்றனர். So what is that Brahma that they achieve? In one sense we can say, well, this is the Brahman stage of realization.
ஒரு விதத்தில் பார்க்க போங்கன்னால் இது பிரம்மன் நிலையை அடைவதாகும்.
But the normal Brahman state of attainment is something that the impersonalists attain.
சாதாரணமாக இந்த பிரம்ம நிலை என்பது அருவவாதிகளால் அடையப்படும் ஒரு
நிலையாகும்.
இதை சாதாரணமாக பக்தர்கள் விரும்புவதில்லை.
So in this verse it says the state is navyavan, ever increasingly fresh.
Navyavan, எப்பொழுதும் உண்மையாக இருக்கவே விரும்புகிறது.
So it is not the same as the realization of the person who the impersonalist who realizes Brahma.
ஆகவே இந்த பிரம்ம நிலை என்பது அருவவாதிகளால் உணரப்படும் ஒரு நிலை அல்ல, பக்தர்களுக்கு வேறுபட்ட நிலையாகும்.
The impersonalist realizes Brahma and it has no qualities, no form, no attributes.
அருவவாதிகள் பிரம்மன் நிலையை உணரும்போது அவர்கள் பகவானுக்கு எந்த விதமான ஒரு ராஜசயங்களோ அல்லது உருவமோ இல்லை என்று
கூறுகிறார். The devotee on the other hand, as expressed in this verse, has an ever increasing bliss due to his experience.
ஆனால் பக்தர்களோ இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளது போல் இந்த பிரம்ம நிலையை அடைய பொழுது அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பேரானந்தத்தை ஏற்படுத்துகின்றனர்.
So the bliss of the devotee is not realizing Brahman. The bliss of the devotee is realizing the form, qualities and activities of the Lord.
ஆகவே பக்தர்களுக்கு இந்த பேரானந்தம் என்பது அருவ நிலையில் உள்ள பிரம்மனிலிருந்து கிடைப்பதல்ல, பகவானது ரூபம் மற்றும் அவர்களது குணாதிசயங்கள் அவரது நிலைகளிலிருந்து ஏற்படும் பேரானந்தமாகும்.
Now we know from first canto of Bhagavatam that one entity called Brahman is also called Paramatma, is also called Bhagavan.
பாகவதத்தின் முதல் காண்டத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டுள்ளோம், ஒரே ஒரே நபர் பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் பகவானாகவும் உணரப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டுள்ளோம்.
So they are one, but we cannot say they are exactly identical realizations.
மூன்று நிலைகளும் ஒன்று, இருப்பினும் இவற்றை நமது புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப
வெவ்வேறு.
இந்த பிரம்மன் நிலை என்பது பாலைவனத்தில் பொறுப்பட்ட ஒரு புலி நீரை போன்றதாகும். பகவானை உணர்பவர்களுக்கு இதை அதே போல
we can also say that whatever is in Brahman realization is in realization of Bhagavan.
மேலும் பிரம்மன் நிலையில் நாம் உணரும் அனைத்தையும் பகவான் நிலையிலும் நாம் உணரலாம்.
Whatever we realize in Paramatma is also in Bhagavan.
பரமாத்மா நிலையில் நாம் உணர்பவை அனைத்தும் பகவான் நிலையிலும் உணர்வுகிறது.
But when we realize Bhagavan, there's things there that we don't realize in Paramatma or Brahman realization.
ஆனால் நாம் பகவான் நிலையை உணரும் பொழுது பிரம்மன் நிலையிலோ அல்லது பரமாத்மா நிலையிலோ உணராததை உணர முடிகிறது.
So realization of Bhagavan is a complete realization, whereas Paramatma and Brahman realization are only a partial realization of the Lord.
ஆகவே பகவான் நிலையை உணர்வது என்பது முழுமையானதாகும். ஆனால் பிரம்மன் நிலையோ அல்லது பரமாத்மா நிலையோ உணரும் பொழுது அது முழுமையாக அமைவதில்லை.
So when the devotee realizes the Lord, we can say yes, he realizes Brahman, supreme Brahman, because Brahman is equal to Bhagavan, but he realizes Brahman in a much different way from the impersonalist.
ஆகவே பக்தனானவன் பகவானை உணரும் பொழுது பிரம்மன் நிலையை உணர்கின்றான். ஆனால் அந்த பிரம்ம நிலையானது அருவவாதிகள் உணரும் பிரம்ம நிலையிலிருந்து வேறுபட்டதாக அமைகிறது.
Whatever positive effects or experiences the Brahma body gets. Yes, the body can also get those positive experiences.
ஆகவே பிரம்மவாதிகள் பெறும் பயன்கள் பலன்கள் அனைத்தையும் பக்தர்களும் பெற முடியும்.
So what is the positive experience in Brahman? One is free from all material miseries and has an essence of eternity.
ஆகவே இந்த பிரம்மநிலையில் ஏற்படும் பலன் என்ன? ஒருவர் அனைத்து லௌகிக துன்பங்களிலும் விடுபட்டு நிரந்தரமான ஒரு தன்மையை பெற வாய்ப்பு
ஏற்படுகிறது.
ஒருவர் பிறப்பு இறப்பு மற்றும் நோய் நொடிக்கு ஆளாகவில்லை.
He's not covered by ignorance.
அவர்கள் அறியாமையில் ஆழ்த்தப்படுவதில்லை.
So that is common to realization Brahman and realization in Bhagavan.
ஆகவே இந்த தன்மைகள் பிரம்மனை உணர்வதற்கும் பகவானை உணர்வதற்கும் பொதுவானது.
However, in Brahman realization, we don't realize a thing, nothing.
ஆனால் பிரம்ம நிலையை உணரும்பொழுது நாம் ஒன்றுமில்லை அருவமே என்பதையே
உணர்கின்றோம்.
நம்ம இருட்டத்தை என்ன உணர்வதில்லை, அங்கு ஒருமையே இருக்கின்றது. நாம் உணர்வது என்ன? ஆத்மா.
I am, I exist.
நான் நான் இருக்கின்றேன் என்பதே நாம்
உணர்கின்றோம்.
நான் நித்தியமானது.
But not more than that. We don't realize I see anything. I can't see anything in Brahman.
இதை விட கடந்து நாம் எதையும் உணர முடியவில்லை.
Whereas in Bhagavan realization, yes, we also realize I am Atma, I am eternal, I exist, I have no birth and death. But we also realize Supreme Lord.
பகவான் நிலையில் உணரும் பொழுது நாம் இந்த பிறப்பு இறப்பு மற்றும் நோய் நொடி இவற்றிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் நாம் என்பதையும் நாம் ஆத்மா என்பதையும் உணர்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக பகவான் என்பவர் ஒரு நபர் என்பதையும் நாம்
doesn't have to lament or anything, but he gets much more than that.
Ah, and Bhagavad-gītāyilum idu kurappattullathu brahma bhūta prasanna ātmānu padathil anga kurappadirukkirathu bhaktargalum thangaludaiya visarangalilum kavalaigalilum kurappadirukkirathu idhe pondra brahmanvādi brahmavādigal unarvarkai avargal unarukkirathu adarku mēlāga avargal mahānayam unarukkirathu.
When it talks here about not being bewildered, not lamenting, not rejoicing, this means that one does not lament for because of material attachment, or rejoice because of material attachment, or become bewildered because of material attachment.
ஒருவர் கலக்கம் அடைவதில்லை, குழப்புவதில்லை, அல்லது மிகவும் சந்தோஷப்படுவதில்லை என்று கூறுவது பொழுது அவர்கள் எதற்காக இவற்றை செய்வதில்லை என்று லௌகிகம் பற்றுக்கொண்டு இவற்றை செய்வதில்லை.
However, when one realizes Bhagavan, yes, one also becomes bewildered, one laments, and one also rejoices.
எப்படி இருப்பினும் பகவானை உணரும் பொழுது கூட ஒருவர் கலக்கம் அடைகின்றார், புலம்புகின்றார், சந்தோஷப்படுகின்றார்.
When Krishna leaves Vrindavan and goes to Mathura, everybody laments.
கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு மதுராவுக்கு சென்ற பொழுது அனைவரும் புலம்பினர்.
When the gopis meet Krishna, the cowherd boys meet Krishna, or Yasoda meets Krishna, they rejoice.
இந்த கோபியர்களோ கோபர்களோ அல்லது யசோதையோ கிருஷ்ணரை சந்தித்த பொழுது அவர்கள் சந்தோஷம் கொண்டார்கள்.
And out of joy, sometimes everybody becomes bewildered.
அந்த சந்தோஷத்தினால் சில சமயங்கள் மெய்மறந்து நிற்கின்றன. சில சமயத்தில் அவர்கள் தன் நிலையை உணராமல் இருக்கின்றனர்.
And of course we find real bewilderment. Yasoda sees the whole universe as like Krishna for a moment.
உண்மையான
So this of course is not experienced in Brahman realization of the impersonal.
இத்தகைய ஒரு அனுபவம் பிரம்மன் நிலையை உணர்ந்த பிரம்மவாதிகளுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை.
But it is this experience which makes realization of Bhagavan ever fresh or navyavan.
இத்தகைய ஒரு அனுபவமே பகவான் என்ற உணரும் நிலையை நிரந்தரமானதாகவும் சந்தோஷம் மிக்கதாகவும் ஆகின்றது.
It is often said, even in material rasa, that the course of love is crooked.
லௌகிகத்தில் கூட சொல்லப்படுகின்றது, இந்த காதலின் பாதை என்பது மிகவும் குறுக்குத்தனமான புத்தியுடையதாக அமைகிறது.
Now, of course, love is great bliss.
ஆனால் இந்த அன்பு என்பது ஆனந்தத்தை கொடுக்கின்றது.
But in that experience of love, we often find there are other experiences.
ஆனால் சாதாரணமாக இந்த அன்பை நாம் அனுபவிக்கும் போது வேறு விதமான அனுபவங்களும் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம்.
So we find, for instance, in Krishna's relationship with the gopis are often lamenting.
உதாரணத்திற்கு நாம் பார்க்கலாம், கோபியர்கள் கிருஷ்ணருடன் கொண்ட உறவின் பொழுது அவர்கள் பெரும்பாலாக சில சமயங்களில் புலம்பிக்
கொண்டிருந்தனர்.
சில சமயம் அவர்கள் கிருஷ்ணரை நிந்தித்தார்கள், சில சமயம் அவரை
நிராகரித்தார்கள்,
அவரிடம் கோபம் கொண்டனர்.
So this is the path of crookedness.
இது வந்து ஒரு குறுக்குத்தனமான ஒரு எண்ணத்தை உடைய ஒரு நோக்கத்தை காமிக்கிறது.
And when they're separated from Krishna, they feel great pain.
கிருஷ்ணரிலிருந்து பிரிக்கப்பட்டது அவர்கள் துன்பப்பட்டார்கள்.
At the same time, when they finally meet Krishna, they experience great bliss.
ஆனால் இறுதியாக அவர்கள் கிருஷ்ணரை சந்திக்கும் பொழுது பேர் ஆனந்தத்தை பெற்றனர்.
So, in the experience of love, sometimes in separation, sometimes in meeting, sometimes in separation, sometimes in meeting. So, therefore, they go up and down, bliss, lamentation, like this, so it's crooked.
ஆகவே சில சமயங்களில் அவர்கள் ஆனந்தத்தை பெற்றனர், சில சமயத்தில் புலம்பினார்கள், இவ்வாறு அவர்களது மனநிலை மாறிக்கொண்டே இருந்தது.
So, to explain in the spiritual world, this is not a fault. Not a fault.
இது அவர்களுடைய குற்றம் அல்ல.
It actually increases the taste of that love.
நிஜமாக உண்மையாக கூறப்பூர்வமான இது அவர்களுடைய ருசியின் தன்மையை அதிகரிக்கின்றது.
Of course, this is quite different from the experience of the material world.
ஆனால் இது வந்து லௌகிக உலகத்தில் நமக்கு ஏற்படும் அனுபவத்திலிருந்து மாறுபட்டதாகும்.
Spiritual world, this separation and meeting is all an arrangement made by Krishna.
ஆன்மீக உலகத்தில் இந்த பிரிவும் சந்திப்பும் கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்டவை ஆகும்.
And Krishna has complete love for the devotee, and his devotee has complete love for Krishna.
ஆகவே இந்த நிகழ்ச்சிகளில் கிருஷ்ணருக்கு பக்தர்களிடமும் பக்தர்களுக்கு கிருஷ்ணரிடமும் எப்பொழுதும் அன்பு நிலைத்திருக்கின்றது.
In the material world, this is not the case.
ஆனா லௌகிக உலகத்திலோ இது அப்படி இருப்பதில்லை.
The participants do not have perfect love.
அன்பு கொள்பவர்கள் காதலிப்பவர்கள் எப்போதுமே முழுமையாக அன்பு செலுத்துவதில்லை.
And there's no arrangement by a superior power for this separation, meaning whatever. This takes place because of their imperfect senses, imperfect qualities.
மேலான ஒரு சக்தியினால் அவர்கள் பிரிவுக்கும் மற்றும் சந்திப்பினாலும் ஏற்படும் சந்தோஷ நிலையை உருவாக்க எந்த விதமான ஏற்பாடும் இல்லை.
And the combination in the spiritual world of separation and meeting and pain and bliss leads to greater bliss.
ஆன்மீக உலகத்தில் இந்த பிரிவு சந்திப்பு என்னும் கலவையானது வேறு ஆனந்தத்தையே உருவாக்குகின்றது.
And in the material world, the separation and meeting often ends in greater pain.
ஆனால் லௌகிக உலகத்திலோ பிரிவு நமக்கு துன்பத்தையே ஏற்படுத்துகிறது.
In the spiritual world, everything is resolved when Krishna meets the devotee.
ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணர் பக்தர்களை சந்திக்கும் பொழுது அனைத்தும் முடிவு பெறுகிறது.
In the material world, such a situation is impossible because everybody dies.
ஆனால் லௌகிக உலகத்திலோ அத்தகைய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பில்லை, ஏனெனில் அனைவரும் உயிர் துறந்தே ஆக
வேண்டும்.
இறுதியாக அனைவரும்
பிரிகின்றனர்.
ஆகவே இந்த லௌகிகத்தில் உள்ள அன்பில் ஏற்படும் மேலும் கீழுமான தன்மைகள் நிரந்தரமாக இருக்கிறது.
So, therefore, in the spiritual world, the ever-fresh experience is created by this great variety in love.
ஆகவே இந்த ஆன்மீக உலகத்தில் என்றும் புதுமையாக இருக்கும் இந்த பேரானந்தமானது பல்வேறுபட்ட வித்தியாசமான அனுபவங்களிலிருந்து ஏற்படுகிறதா?
So the main quality is the Sai Baba, that is their great love for the Supreme Lord.
உண்மையான தேவையான குணம் என்னவெனில் ஸ்தாயி பாவா, அதாவது ஒருவருக்கு கிருஷ்ணரிடம் உள்ள உண்மையான அன்பு.
But variety is created in this love by other factors such as Vyabhachari Bhava, Satika Bhava, Anubhava, etc. They all mix together to create variety.
ஆனால் பலவிதமான வேறுபாடுகள், பலவிதமான கலவைகளினால் இந்த சாய்பாவத்தில் மற்ற விதமான பாவங்களில் ஏற்படுத்தப்படுகிறது.
So that mixture of the different bhavas creates rasa.
ஆகவே இந்த பாவங்களின் கலவையானது ரசத்தை உருவாக்குகிறது.
So it is that rasa, that combination of everything, which creates anana.
ஆகவே அனைத்து கலவையினால் ஏற்படுத்தப்படும் ரசமே ஒருவருக்கு பேரானந்தத்தை தருகின்றது.
So this of course is the ultimate experience for the jiva in relation to the Supreme Lord.
ஆகவே இதுவே பகவானை உணர்வதன் மூலமாக ஒரு ஜீவனுக்கு ஏற்படும் இறுதியான ஒரு ஆனந்தமாகும்.
And that is represented by Radha and Krishna.
இது ராதை கிருஷ்ணரனால் உதாரணமாக காட்டப்படுகிறது.
Lord Chaitanya has indicated Radha Krishna as the highest object of worship.
இறுதியான வெளிப்படும் வெளிப்படக்கூடியவர்கள் யாரு? ராதே கிருஷ்ணருமே.
So this indicates the highest bliss and the highest rasa.
இதுவே ஒருவருக்கு மேன்மையான ஒரு பேரானந்தத்தையும் மேன்மையான ஒரு ரசத்தையும் கொடுக்கின்றது.
And Lord Chaitanya presented this in his pastimes in Puri.
சைதன்ய மகாபிரபு அவர்கள் இந்த நிலையை தனது லீலைகளை புரியில் நடத்தும் பொழுது
வெளிப்படுத்தினார். During the Ratha Yatra, he would experience separation and then meeting.
ஜெகநாதர் ரத யாத்திரையின் பொழுது அவர் பிரிவினாலும் ஏற்படும் துன்பத்தையும் பரிதவிப்பையும் சேர்க்கையினால் ஏற்படும் இன்பத்தையும் அங்கு வெளிக்காட்டினார்.
After many, many, many years, the gopis, and of course all the Vrajavasis went to Kurukshetra to meet Krishna.
பல்வேறு வருடங்களுக்கு பிறகு பிரஜவாசிகள் அனைவரும் கிருஷ்ணரை சந்திக்க குருஷேத்திரத்தில் சென்றார்கள்.
So that separation created great pain.
அந்த பிரிவானது அவர்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்தது.
Meeting him in Kurukshetra created bliss.
அவரை சந்தித்த பிறகு அவர்களுக்கு பேரானந்தம் உருவாகியது.
But the bliss was not perfect.
ஆனால் அந்த ஆனந்தமானது முழுமையானதாக இல்லை.
It was not the bliss of Vrindavan.
விருந்தாவனத்தில் கிடைத்த அந்த ஆனந்தம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கவில்லை.
Why?
ஏனெ?
Because the place was different.
The இடம் மாறுபட்டிருந்தது.
And Krishna was playing several roles.
Krishna?
He was playing several roles.
Krishna பல விதமான பாத்திரங்களை ஏற்றார்.
Yes, he was a devotee of Vrindavan, but he was also a devotee in Dwarka.
அவர் பிருந்தாவனத்தில் பக்தராகவும் இருந்தார், துவாரகையிலும் அவரே.
So when they met Krishna, they could not have the same experience.
ஆகையினால் பக்தர்கள் கிருஷ்ணரை வேறு இடத்தில் சந்திப்பொழுது ஒரே விதமான அனுபவம் ஏற்படுவதில்லை.
So they said, you better come back to Vrindavan.
எனவே தான் அவர்கள் கிருஷ்ணரை பிருந்தாவனுக்கு திரும்பவும் வரும்படி அழைத்தார்கள்.
Krishna said, well, I cannot do that.
கிருஷ்ணர், நான் அவ்வாறு செய்ய இயலாது
என்று.
இப்பொழுது நான் அதை செய்ய முடியாது, ஏனெனில் துவாரகையில் உள்ள மக்களை நான் பாதுகாக்க
வேண்டியது.
சில அரக்கர்களை நான் கொல்ல வேண்டியிருக்கிறது, அதனால் துவாரகை மக்களை விட்டு வர முடியாது என்று
கூறுகிறேன்.
ஆனால் நான் திரும்பவும் வருகிறேன் என்பதை நான் வாக்களிக்கிறேன் என்று கூறுகிறேன்.
So of course, if Krishna keeps a promise, one has to believe it.
Krishna eppo vaakalikkum bodhu oruvar adai nambiyaagalum.
However, Krishna made a promise before when he left Vrindavan to Mathura. He made a promise that he didn't come back.
Eppadi irukkum Krishna Vrindavanathai vittu Madurai-ku sendra bodhu ivare vaakalithaar, anal appozhudhu andha nilaiyil avar thirumbi varavillai.
So his promise in Kurukshetra was also greeted with great skepticism.
ஆகவே குருக்ஷேத்திரத்தில் அவர் அளித்த வாக்கும் பெரும் சந்தேகத்துடனேயே
ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
எவ்வாறு ஒருவர் அவரது இந்த வாக்கை நம்ப முடியும்?
They wanted Krishna in Vrindavan, definitely.
பக்தர்கள் கிருஷ்ணரை விருந்தாவனத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள்.
Krishna said, well, why don't you come to Dwarka?
கிருஷ்ணர், நீங்கள் ஏன் துவாரகைக்கு வரக்கூடாது என்று கேட்டார்.
But they refused. Dwarka is not Vrindavan.
ஆனால் பிரஜவாசிகளோ துவாரகை விருந்தாவன ஆகாது என்று நிராகரித்தனர்.
So, they had to make a very, very difficult choice.
ஆகவே அவர்கள் மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது.
Finally, of course, they all agreed, yes, we will go home and we will accept Krishna's word, we'll believe him that he will come back.
இறுதியாக அவர்கள், நாம் அனைவரும் பிருந்தாவனத்துக்கு திரும்புவோம் என்றும் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு வருவார் என்பதில் நம்பிக்கை கொண்டு பிருந்தாவனத்துக்கு திரும்பி சென்றார்.
So, in the Ratha Yatra, actually Lord Chaitanya was of course playing the role of Ratha, and there at Kurukshetra he was imagining or playing the role of bringing Krishna back to Vrindavan eventually.
ஆகவே சைதன்ய மகாபிரபு அவர்கள் புலியில் ரத்தயாத்திரையின் பொழுது ராதையின் பாவத்தில் ஆனால் துவாரகையிலோ அவர் கிருஷ்ணராக இருந்து பிருந்தாவனத்தில் திரும்பதை பற்றி பேசுகிறார்.
As I said, spiritually the separation must end with meeting.
நான் சொல்வது போல இந்த ஆன்மீக பிரிவு என்பது சேர்க்கையில் முடிய வேண்டும்.
But it doesn't look like that if we just look at Bhagavatam.
ஆனால் பாகவதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது அவ்வாறு இருப்பதாக தெரிவதில்லை.
It is not mentioned there that Krishna went back at all.
கிருஷ்ணர் திரும்பவும் விருந்தாவனத்திற்கு சென்றதாக அங்கு குறிப்பிடப்படவில்லை.
So this would prove that he's the greatest liar.
இது கிருஷ்ணர் பொய் சொல்பவர் என்பதை காட்டுகிறது.
But that also is impossible.
அதுவும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல.
So if we look in the Padma Purana, there we will find that actually Krishna did go back.
பத்ம புராணத்தில் நாம் படிக்கும் பொழுது அங்கு கிருஷ்ணர் திரும்பவும் விருந்தாவனத்தை சென்றார் என்பதை நாம் அறியலாம்.
After he killed Dantavakra, that was the last demon he killed, then he was free to go. So he killed Dantavakra at the southern gate of Mathura, he took a bath in the Jamuna, then he went back to Vrindavan.
தண்டவக்ர என்னும் அரக்கனை, அவனே இறுதியான அரக்கன், அவனை கொண்ட பிறகு மதுரையிலிருந்து வெளிப்பட்டு ஜமுனையில் ஸ்நானம் செய்து விருந்தாவனத்திற்கு சென்றதாக
கூறப்படுகிறது.
இது இதே சரிதம் கோபாலச்சந்திர ஜீவகோஸ்வாமி அவர்களுக்கு கோபாலச்சந்திரம் விளக்கப்பட்டுள்ளது.
So there in Vrindavan, then he met all the Vrajavasis, including Nanda and Yasoda, the gopis, the cowherds, etc. And they got even higher bliss.
அங்கு பிருந்தாவனத்திற்கு சென்ற பிறகு அவர் அனைத்து பிரஜவாசிகளையும், நந்த மகாராஜா, யசோத மகாராஜா, கோபர்கள், கோபிகள் அனைவரையும் சந்தித்தார். அதன் மூலமாக அவர்களுக்கு பேரானந்தம்
கிடைக்கும்.
அதன் பிறகு அவர் பிருந்தாவனத்தை விட்டு
செல்லவில்லை. அந்த
லீலை அப்பகடா, அதாவது இன்றும் அந்த லீலை நடந்து
கொண்டிருக்கிறது.
இவ்வாறாக கிருஷ்ணர் தனது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டார்.
And the pastime ends with even greater bliss after the separation.
இந்த லீலையானது அவர்களது பிரிவுக்கு பிறகு சேர்ந்தமையான பேரானந்தத்துடன் முடிவடைகிறது.
So this can be experienced with realization of Bhagavan. It cannot be experienced in mere Brahman realization.
இத்தகைய ஒரு அனுபவம் பகவானின் நிலையை உணரும் பொழுது நமக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் பிரம்ம நிலையை உணரும் பொழுது இத்தகைய அனுபவம் ஏற்பட வாய்ப்பு இல்லை.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. சந்தேகம் கேள்விகள் கேட்டு
Oh, if one is in the spiritual world and the other person is in the spiritual world, of course one can meet. If they get there.
Huh? pride. False ego and pride. What is the difference between false ego and pride?
Well, in one sense, ahankara does mean pride. It's often used as an equivalent of pride, but it also has a special meaning, that is, ahankara meaning that particular element which arises from prakriti, and from ahankara arises mind, senses, material elements, etc. And so that ahankara is the false identity that gives us material bodies. So that's a technical definition of ahankara. Pride is just a general thing sometimes used to mean pride also. Why don't we feel like we are separated from the Lord? Well, if we don't realize the Lord, then we can't feel any separation. Now, of course, ultimately, yes, everybody does feel separation, therefore nobody's really happy in the material world. But we can cover that up with different types of ignorance and distractions. Well, it is not directly stated. There are indirect evidences there in which I think in the first canto it says sometimes Krishna goes to Vrindavan and Hastinapur. So he only went once actually, and that was later on. So there's indirect references there. Why? That is again what is called paroksha, or love of indirect expression. Everything is not directly expressed in the Bhagavad Gita. Why? Because this is dear to the rishis. Sages always do not speak directly. They will cover some things up and leave it hidden. And those who are true devotees, they will search out the real meaning.
Thank you. So we have this holiness, what have you been talking about? Talking about the different past, the Lord, 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 the
Thank you. Thank you. Hare Krishna. Prasadam is being served, so we would request you to proceed with prasadam.
Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. சொன்னாங்க. கையில மணி நேரம் மந்திர சொன்னாங்க, கையில அந்த இது இருக்குல்ல.
Thank you.